அழைக்கப்பட்டிருக்கிற அன்பின் சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக. அது மட்டுமல்ல, கோவை சபையின் ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே உங்கள் முன்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே உங்கள் மத்தியில நான் பேச எடுத்துக்கொண்ட பொருள் அப்போஸ்தலர் பேதுருவின் கடைசி கடிதம் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில நான் பேச விரும்புகிறேன். சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலராகிய பேதுரு பத்தி நம்ம அநேக சந்தர்ப்பங்களில் நம்ம பார்த்திருக்கிறோம். கர்த்தராக இயேசுவோடு கூட 3 வருடம் அவருடைய ஊழியத்தில் தனிப்பட்ட முறையில் எல்லா அனுபவங்கள் வாங்கினவர். அது மட்டும் இல்லை, கர்த்தராக இயேசு விட அவர் வயதில் மூத்தவராக அவர் இருந்தார். மேலும் கர்த்தராக இயேசுவோடு கூட அந்த 3 வருடங்களும் அவர் பெற்ற அனுபவங்கள் பற்றி நம்ம ஏற்கனவே அநேக சந்தர்ப்பங்களில் நம்ம படிச்சிருக்கிறோம். குறிப்பாக அப்போஸ்தலர் பேதுரு பத்தி நம்ம சொல்லும் பொழுது அவருக்கு இருந்த ஒரு குணம் நம்மளுக்கு நல்லா தெரியும். அதாவது பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பு இருந்த பேதுரு, ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு இருந்த அப்போஸ்தலர் பேதுரு. பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பு இருந்தார் அப்போஸ்தலர் பேதுரு. எப்படி இருந்தாங்கன்னா, அநேக சந்தர்ப்பங்களில் ரொம்ப அவசரமாக பதிலை தருபவர், கேள்வி கேட்பவர். கர்த்தராக இயேசுனிடத்தில் ரொம்ப வைராக்கியமும் அன்பும் அவர் வச்சிருந்தார். ஏன்னா அவருடைய அந்த வைராக்கியம் அன்பு நம்ம அவருடைய கர்த்தருடைய கடைசி நேரங்களில் நம்ம அவர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சு. அப்போஸ்தலர் பேதுரு நம்ம பார்க்கும்போது அங்கே இயேசுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுப்பதாக அவர் வாக்குறுதி கொடுத்திருந்தார். ஆனால் 3 முறை அவர் மறுதளித்ததை நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அந்த கடைசி நேரத்தில் கர்த்தராக இயேசுவை பிடித்து கொண்டு போகும்போது அங்க பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் கர்த்தரை அடிக்கும்போது அங்க கர்த்தருடைய அந்த வைராக்கிய கர்த்தர் மேல் இருந்த அந்த வைராக்கியத்தினால தன்னுடைய கத்தியை எடுத்து அவருடைய காது வெட்டிருந்து கூட நம்ம பார்க்கிறோம். இதுல நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, கர்த்தராக இயேசு மேல் அவர் வச்சிருந்த அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சை ஒரு பெரிய லெசன் இருக்குது. ஏன்னா நம்ம அநேக சந்தர்ப்பங்களில் இந்த சப்ஜெக்ட் படிக்கிறோம். அப்போஸ்தலர் பேதுருனுடைய மறுதளிப்பு, அதே போல யூதாசினுடைய காட்டி கொடுத்தல், ரெண்டும் வந்து ரொம்ப பிரபலமான பாடங்கள். அப்படி இருந்த பேதுரு அப்போஸ்தலர் பின்பு பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு மிக முக்கியமான ஒரு அப்போஸ்தலராக அங்கே மாறினார். முதல் அவர்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு அங்க எருசலேம்ல அவர் பேசினாரு. அது வரைக்கும் பேசுறதுக்கெல்லாம் தெரியாது, சரியா பேச தெரியாது. அதே போல பாடங்கள் எடுக்கிறதுக்கோ விஷயங்களே போய் ஜனங்களுக்கு சொல்றதுக்கெல்லாம் முடியாது. ஆனா அந்த நாளில் பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தலராகிய பேதுருனுடைய ஏறத்தால் ஒரு 3 மணி நேர பிரசங்கம் அங்கே பெரிய மாற்றத்தை அந்த மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி நம்ம பார்க்கிறோம். அந்த வைராக்கியமான அந்த உபதேசம், அன்றைக்கு 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்து விட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு வைராக்கியமான ஒரு மனிதர், ஒரு நபர் என்று நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக சீஷர், எவ்வளவு வைராக்கியமான ஒரு சீஷர் என்று பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, ஜெருசலேம் சபையில கூட நிறைய முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறாரு. புறஜாதி ஜனங்களுக்கு முதல் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் கொண்டு போனவர் அப்போஸ்தலராகிய பேதுரு என்று நம்ம பார்க்கிறோம். அவர் மூலம் மனம் திரும்பினாரு கொர்னேலியோ. இத்தாலியனுடைய பட்டாளத்தில் இருந்த அந்த ரோமன் கமாண்டர் முதலாக அவரும் அவருடைய குடும்பமும் நம்மை போன்ற புறஜாதிகளுக்கு வரிசையில் வருவதற்காக முதல் அவர் இந்த சுவிசேஷத்துக்குள்ள வந்ததுக்கு காரணம் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்று பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, நம்ம சீஷர்கள் பற்றி அநேக பாடங்கள் நம்ம படித்திருக்கிறோம். சீஷர்களுடைய சொந்த வாழ்க்கை இந்த காலத்தில் வாழ்ற நமக்கு அநேக பாடங்களை மற்றும் அநேக உபதேசங்கள் மற்றும் எச்சரிப்புகள் தேவன் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம பார்த்தோம். 12 சீஷர்கள் மூலம் தேவன் அநேக பாடங்கள் நம்மளுக்கு வச்சிருந்தார். அதெல்லாம் கூட தனித்தனி டாபிக்ஸ், அது நம்ம இன்னைக்கு பார்க்க போறதில்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுரு உன்னுடைய விஷயத்தில் அவர் எழுதிய அந்த கடைசி தபால் அல்லது வந்து அந்த நிருபம் தின் மூலம் இன்னைக்கு நம்ம கூட அவர் பேசுறார். இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் பேசினாலும் கூட இது பேசுறது அப்போஸ்தலர் பேதுரு தான். ஏன்னா அவருடைய வார்த்தைகள் மூலம் 2000 வருஷங்களாக அவங்க தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்ம இல்ல. அவங்களுடைய வார்த்தைகளிலிருந்து எடுத்து நம்ம பேசுறோம். அப்படி இருக்கும்போது அதுல உள்கருத்து மற்றும் சத்தியங்கள் அவர்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் வந்து கொண்டிருக்குது. அன்றைக்கு இயேசு சொன்ன அந்த வார்த்தை 2000 வருஷங்களாக நிறைவேறி கொண்டு வருது. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கணும். அதனாலதான் சொன்னார், நீங்கள் யூதயா சமாரியா மாத்திரமல்ல பூமியின் எல்லை பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னாங்க. அதே போல சீஷர்கள் இன்றைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆட்கள் தான் இல்லை, ஆனால் அவர்களுடைய வார்த்தைகள் இன்னைக்கு உலகம் முழுவதும் உலகத்தில் எத்தனை மனிதர்களை மாற்றிக்கொண்டிருக்குது, அதே போல எத்தனை மனிதர்களுக்குள்ள அது வேலை செய்யுது, எவ்வளோ பேர் அந்த உண்மை சத்தியத்துக்குள்ள வர்றாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், நம்ப முடியாத விஷயம். ஆனால் தேவன் அப்படிப்பட்ட செயல்களை இங்கே செய்து கொண்டு வர்றார். அந்த வகையில் அவருடைய அந்த இரண்டு நிரூபங்களில் பெரிய பெரிய விஷயங்களை நம்மளுக்கு சொல்லிக்கிறார். பொதுவாக புதிய ஏற்பாட்டில் அநேக நிரூபங்கள் அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறான். தேவனுடைய பெரிய பெரிய விஷயங்களை அப்போஸ்தலர் பவுல் பேசியிருக்கிறார். அந்த விஷயங்களை புரிந்து கொள்றதுக்கு அப்போஸ்தலர் பேதுருக்கு கஷ்டம் இருந்துச்சு. அது நம்ம கூட வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் நம்முடைய சகோதரனாகிய பவுல் அநேக விஷயங்களை தேவன் அவருக்கு வெளிப்படுத்தின விஷயங்கள், அதை புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமா இருக்குது என்று அவர் பேசினார். ஆனாலும் கூட இந்த ரெண்டு நிருபங்கள் மூலம் அப்போஸ்தலர் பேதுரு சபைக்கு இந்த கால சபைக்கு தேவையான அநேக விஷயங்களை அவர் சொல்லுகிறார். அதுல அவருடைய கடைசி நிருபம் 2வது நிருபம். அந்த 2வது நிருபத்தினுடைய சில விஷயங்களை மாத்திரம் பார்க்கிறோம். ஒன்லி 45 நிமிஷம், அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம பார்க்கறதுக்கு நேரமும் இல்லை. இது நம்மளுக்கு போதுமானதாக இன்றைக்கு இருக்கும். அப்போஸ்தலர் பேதுரு பொதுவா அவருக்கு தெரிஞ்சிட்டு தன்னுடைய ஓட்டம் நிறைய முடிவடைய போகிறது என்று அவருக்கு தெரிஞ்சிட்டு, அதனாலதான் அது தன்னுடைய கடைசி நிருபம் என்று அவரே சொல்லிட்டு. பொதுவா இன்னைக்கு இப்ப நான் பேசுறேன், இதுதான் என்னுடைய லாஸ்ட் ஸ்பீச் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா நான் என்ன சப்ஜெக்ட் பேசுவேன்? அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த டைம்ல வந்து சரியான ஒரு விஷயங்களை நான் விளக்க முடியாது, தடுமாற்றம் இருக்கும். ஆனால் அப்போஸ்தலர்களுக்கு தங்களுடைய முடிவு பத்தி கர்த்தர் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இது ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த மாதிரி தகவல் தெரிஞ்சா எவ்வளவு நன்மையா இருக்கும். ஒருவேளை நம்ம அதுக்கு தக்கவாறு நம்மளை தயார் செய்து கொள்ளலாம். ஆனால் அது தெரியாதனாலதான் நம்மளுடைய ஓட்டம் கொஞ்சம் தடுமாறி போயிட்டு இருக்குது. ஆனால் இவர்களுடைய விஷயம் அப்படி இல்லை. இவர்களுக்கு கர்த்தர் அங்க தெளிவுபடுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். தன்னுடைய கடைசி நேரம், இவருடைய கடைசி நிருபம் என்று அவரே தான் சொல்றாரு. 2 பேதுரு 1:13-15.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுங்கள்.
பாத்தீங்களா அங்க என்ன சொல்லிட்டு 13வது வசனத்துல நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி அப்படி சொல்றாரு. அப்படி ஒரு சாட்சி கொடுக்கிறார், நான் சீக்கிரத்துல இந்த கூடாரத்தை விட்டு போக நேரிடும் என்று அங்க சொல்றார். அதாவது தன்னுடைய மரணத்தை பத்தி பேசுறார். அப்போஸ்தலர் பேதுருடைய மரணம் கூட நம்மளுக்கு சரித்திரங்களின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். கர்த்தராக இயேசு போலவே அவர் சிலுவையில் மறைச்சார். ஆனால் இயேசு போலல்ல தலைகீழாக அவரை சிலுவையில் அறிந்ததாக நம்ம அந்த அளவுக்கு இந்த சத்தியத்தின் நிமித்தமாக தன்னுடைய ஜீவன் இந்த உலகத்துக்கு அவர் கூட கொடுத்தார் இந்த சத்தியத்துக்காக. அப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பேதுருவனுடைய நிருபம் எவ்வளோ வேல்யூபிள், எவ்வளோ ஆசீர்வாதமானது தேவனுடைய பார்வையில். இன்றைக்கு சகோதர சகோதரர் இந்த அவர் மூலமாக சில விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக அது இருக்கும். அதனால தான் அப்போஸ்தலர் பேதுரு அங்க சொல்லும் போது புதிய சத்தியங்களை அவர் சொல்றதுக்கு விரும்பல, புதிய 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 விஷயங்களை நான் சொல்றதுக்கு அவர் விரும்பல, ஏற்கனவே பேசின சத்தியங்கள் தான் நான் உங்கள் மத்தியில பேசுறேன் என்று அவர் அங்க சொல்றார். அதுல நீங்க 12 வசனத்துல நீங்க பார்க்கலாம்.
இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிரேன்.
ஆமா, நான் புது விஷயங்கள் நான் பேசுறதில்ல, ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். நீங்க இதை ஞாபகத்திலே வச்சுட்டு இருக்கணும், நீங்க என்னைக்கும் வந்து நினைவில் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இதை சொல்றேன் என்று அவர் அங்க எழுதுறத நம்ம பார்க்கிறோம். எழுதின இந்த நிருபங்கள் யாருக்காக என்று நம்ம பார்க்கும்போது முதலாம் வசனத்துல ரொம்ப அருமையா பேசுறார்.
நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது.
ஆமா, அருமையான விசுவாசம் இங்கிலீஷ்ல வந்து டு தெம் தட் ஹேவ் ஆப்டைன்ட் லைக் பிரஷியஸ் ஃபெய்த் அஸ் வித் அஸ் என்று நம்ம பார்க்கிறோம். மேன்மையான அந்த சத்தியம் உங்களுக்கு இருக்குது, நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அந்த சத்தியத்தின் படி அந்த சத்தியத்தை உங்களுக்கு அடிக்கடி நினைவில் வர்றதுக்காக நான் இந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம இன்றைக்கு அநேக சத்தியங்களை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம், அநேக பாடங்களை நம்ம கேட்கிறோம். நேற்று முதல் இன்றைய வரைக்கும் நிறைய பாடங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா எவ்வளோ விஷயங்கள் நம்மளுடைய மனசுல பதிஞ்சிச்சு, எவ்வளோ டாபிக்ஸ் பத்தி நம்ம திருப்பி போய் அதை பத்தி மற்ற சகோதரர்களிடத்திலேயோ குடும்பத்திலேயோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமான விஷயம். எழுதுந்தே எழுதுறதுக்கு நான் தயாரில்லை, ஆனாலும் உங்களுக்கு நினைப்பூடுறதுக்காக நான் அதை எழுதுறேன். அப்ப நினைவில் கொள்ள வேண்டும். நம்ம எத்தனையோ சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோம், ஆனால் அதை பத்தி மெடிடேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுபோல இங்க அப்போஸ்தலர் பேதுரு இந்த விஷயத்தை நம்மளுக்கு அங்கே கொடுக்கிறார். அதுல அவர் சொன்ன அந்த மூன்று அந்த நிருபத்தில் மூன்று அதிகாரங்கள்ல உன்னுடைய சுருக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ரொம்ப ஜாஸ்தி இல்லை. அந்த முதலாவது அதிகாரத்தில் அவர் பேசுற விஷயங்கள் என்ன அப்படின்னா, தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளில் நீங்கள் உறுதியாக பிடிச்சிருக்கணும் அப்படி சொல்றார். அந்த ஒரு அறிவுரை நம்மளுக்கு கொடுக்கிறார். இரண்டாவது அதிகாரத்தில் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தவறாக வழிநடத்தப்பட்டு போகாதபடி கள்ள போதகர்களுக்கு கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். மூன்றாவது விஷயம், மூன்றாவது அதிகாரத்தில் என்ன இருக்குதுன்னா, தேவன் தம்முடைய குறிப்பிட்ட நேரங்களில் தான் தம்முடைய தெய்வீக திட்டங்களை நிறைவேற்றுவார். நம்ம எதிர்பார்க்கிற நேரத்திலும் காலத்திலும் அது நடக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பொறுமையோடு இருக்கணும், உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டாம், உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் பலவீனமாயிருக்கூடாது. ஒருவேளை நம்ம எதிர்பார்க்கிற காலத்தில் நேரத்தில் விஷயங்கள் நடக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தில் நீங்கள் பலவீனமாயிடாதீங்க. ஏன்னா நம்ம பெற்றுக்கொண்ட விசுவாசம் அது அருமையான மேன்மையான விசுவாசம், மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசம் என்று அங்கே நம்ம பார்க்கிறோம். அங்க ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய சுருக்கம் நம்ம பார்க்கும்போது முதலாவது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பவுல் பேதுரு அங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இது எல்லா கால சபைக்கும் பொருந்தும், அதுல இன்னும் ரொம்ப குறிப்பாக நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்குதோ அதை பத்தி இல்லை, ஆனால் கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு பிரயோஜனத்தை அவருடைய வார்த்தைகள் கொடுக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ரொம்ப உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் அந்த அதிகாரம் இருக்கிறது. சோர்ந்து போக மேலையில, அதே போல திகச்சு போகிற நேரத்தில், இன்னும் வியாகுலம் கவலையில இருக்கும் போது இந்த அதிகாரம் படிச்சாக்கா கண்டிப்பா ஒவ்வொரு தேவனுடைய மக்களுக்கும் அது உற்சாகத்தை கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா அதுல குறிப்பா சில விஷயங்கள் அங்க பேசுகிறார். என்ன விஷயம்னா தெய்வீக நிலைமை பத்தி அங்க பேசுகிறார், டிவைன் நேச்சர் பத்தி பேசுகிறார். ரொம்ப ஆச்சரியமான, ரொம்ப ஆழமான, இன்னைக்கு நம்மளுடைய அநேக பாடங்கள், எத்தனையோ பாடங்கள் சகோதரர்கள் எல்லாம் எடுக்கிறாங்க, உலகம் முழுவதும் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த வசனத்தினுடைய அடிப்படை, இந்த வசனத்தின் மேல எவ்வளவு விசுவாசம் நம்மளால வைக்க முடியும் தெரியுமா? அது நீங்க படிச்சீங்கன்னா 3 மற்றும் 4, 2 பேதுரு 1:3-4,
தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கு தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்ததும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது.
அங்க வந்து சொல்லிட்டு தேவனுடைய கிருபை மற்றும் அவருடைய மகிமையா மகிமையினாலும் நம்மை அழைத்தவரே அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். பாருங்க, அந்த வார்த்தைகள் வந்து ஜீவனுக்கும் அப்புறம் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை, டிவைன் பவர், அங்க தெய்வீகம் பத்தி பேசுறார். தெய்வீக வல்லமையினால நம்மளுக்கு அந்த அறிவை, அந்த அறிவை, அந்த சத்தியத்தின் அறிவை நம்மளுக்கு தந்ததும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நம்ம தப்பி திவ்ய சுபாவத்துக்கே போறதுக்கு நம்மளுக்கு முன்பாக தேவன் வச்சிருக்கிறாரு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். அநேக தலைப்புகளினுடைய மைய கருத்து இந்த வசனத்தின் அடிப்படையில தான் இருக்கும். இதுல தான் நம்ம அந்த தெய்வீக அழைப்பு பத்தி தெளிவாக நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. சுலபமா நம்முடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம், நம்முடைய ஆசீர்வாதங்கள் பத்தி படிக்கும் போதெல்லாம் இந்த வசனம் இல்லாம நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஒரு வார்த்தைகளை அப்போஸ்தலர் பேதுரு நம்மளுக்கு கொடுத்து போயிருக்கிறார். ஆம் சகோதர சகோதரிகளை, இங்க நம்ம பார்க்கும் போது என்னவில அதனுடைய மொழிபெயர்ப்பு ரொம்ப சரியான மொழிபெயர்ப்பா இருக்குது. அநேகர் நம்ம தமிழ்ல படிக்கும் போது என்ன புரிஞ்சிடுவோம்னா, நீங்கள் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு ஃபர்ஸ்ட்ல தப்பணும், எஸ்கேப் ஆகணும், அதுக்கப்புறம் அதனால தேவன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருவாரு, திவ்ய சுபாவம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நம்ம தப்பிட்டா திவ்ய சுபாவம் கிடைச்சிருவோம் அப்படின்றத நம்ம அந்த மாதிரி தான் தமிழ்ல இருக்குது. ஆனால் என்னவி நம்ம மொழிபெயர்ப்பு நம்ம படிக்கும் போது He has given us His very great precious promises so that through them may participate in the divine nature and escape the corruption in the world caused by evil desires. அப்படி சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு அருமையான மொழிபெயர்ப்பு அங்க கொடுத்திருக்கிறாங்க. தேவன் நம்மளுக்கு முன்பாக மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் வச்சிருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களின் மூலமாக நம்ம என்ன ஆக முடியும்னா, திவ்ய சுபாவத்துக்கும் போக முடியும், அதே டைம்ல உலகத்தினுடைய இச்சைகளுக்கும் எஸ்கேப் ஆக முடியும். என்ன அருமையான ஒரு பாயிண்ட் அங்க கொடுக்கிறார் பாத்தீங்களா. இன்னொருக்க சொல்லணும்னா, தேவன் நம்மளுக்கு வச்சிருக்கிற அந்த வாக்கு தத்தங்கள், ப்ராமிசஸ், அல்லது அந்த பரிசு பொருட்கள், பரிசுகள், வெகுமதி, இவைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த வெகுமதியின் மூலம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, திவ்ய சுபாவம் கிடைக்கும், ரெண்டாவது இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு நம்ம தப்ப முடியும் அவைகளின் மூலமாக, அந்த வாக்கு தத்தங்கள் மூலமாக. ஆம் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்மளுக்கு முன்பாக அருமையான பரிசு பொருள், மேன்மையான விஷயங்கள் தேவன் நம்மளுக்கு முன்பாக வச்சிருக்கிறாங்க. நம்ம பைபிள் எங்க படிச்சா கூட ஒரு வெகுமதி தேவன் சொல்லிட்டே தான் வர்றாரு. ஏன்னா மனிதர்களுடைய விஷயங்களை நாம் எடுக்கும்போது பொதுவா நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைமைகள் எல்லாமே எதையோ ஒன்றை எதிர்பார்த்து தான் நம்ம எதுவுமே செய்வோம். உதாரணமா ஓட்டப்பந்தயத்தில் ஒருத்தர் ஓடுறான், அப்படின்னா அவனுக்கு முன்னாடி அங்க கப்பு வச்சாதான் அவன் நல்ல ஸ்பீடா ஓடுவான். அவனுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன பொருள் வச்சிருந்தா வச்சுங்க, இப்ப ஒலிம்பிக்ல ஓடுறான் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த பரிசு பொருள் வைக்கிறாங்க, காமிக்கிறாங்க. அது மனித இயல்பு. அது போல தேவனை மனுஷங்களை இப்படி பண்ணும்போது தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா, நம்மளுக்கு முன்பாக அருமையான வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் வச்சிருக்கிறாரு. அப்போஸ்தலர் பேதுரு சொல்றாரு, இந்த வாக்கு தத்தங்கள் மற்றும் மேன்மையான விஷயங்கள், மேன்மையான வாக்கு தத்தங்கள் அருமையா, அதாவது மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள், இதன் மேல நம்மளுக்கு எப்படி இருக்கணும் விசுவாசம், அதை பத்தி தான் பேசுறாரு. அதனாலதான் முதலாவது வசனத்துல தெளிவா சொல்லிட்டாரு, எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள், எங்களை போல பாத்தீங்களா, அவங்களுடைய மனசுக்குள்ள அவங்களுடைய நெஞ்சில அந்த மாதிரி ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்து உறுதியான விசுவாசம் இருந்துச்சு தேவனுடைய வார்த்தைகள் மேல, அவருடைய வாக்கு தத்தங்கள் மேல. ஏன்னா தேவன் ஒருபோதும் தன்னுடைய வார்த்தைகள் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க மாத்தி பேசுற அந்த சரித்திரமே கிடையாது, அந்த மாதிரி சான்ஸே இல்லை. அதே நிலைமை மனிதர்களுக்கு கம்பேர் பண்ணாக்கா, நம்மளுக்கு கம்பேர் பண்ணாக்கா எவ்வளவு சேஞ்ச் ஆகுறோம் நம்ம. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, அவருடைய வார்த்தைகளில் உறுதியாக இருப்பார் என்று அதன் மேல அவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களாக சீஷர்கள் இருந்துக்கிறாங்க. அதனாலதான் 5வது வசனம் ரொம்ப தெளிவா அங்க அவர் பேசும்போது என்ன சொல்றாரு,
இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும்,
இதுதான் சொல்றாரு, இப்படி இருக்க, இப்படி இருக்க நீங்கள் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்ப வேண்டும் என்றால், தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் நம்மளுக்கு முன்னாடி இருக்குது, ஆனால் இச்சையினால உலகத்தில் இருக்கிற கேட்டுக்கு தப்பணும்னா என்ன வழி? இன்றைக்கு மனுஷங்களுடைய மனசுல ஒவ்வொரு செல்லுல, ஒவ்வொரு செல்லுல உடல் இருக்கிற ஒவ்வொரு செல்லுல கூட என்ன இருக்குது, இச்சை இருக்குது, ஆசை இருக்குது. குறிப்பா பார்க்கும்போது நம்முடைய கண்களுக்கு தெரிகிற பொருட்கள் மேல ரொம்ப பேராசை இருக்குது நம்மளுக்கு. பொதுவாக மனுஷங்களுக்கு அப்படிதான், கண்ணில் பார்க்கிற பொருட்கள் மேல அவ்வளோ ஆசை இருக்குது. குறிப்பா இந்த உலகமே இந்த ஆசை இச்சைகளின் அடிப்படையில் தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. பணம் சேர்க்கணும், நகை சேர்க்கணும், பெரிய பெரிய ஆளுகாகணும், இன்னும் மேல 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 சேர்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கறத அவங்களுடைய ஒரு ஆசை இச்சைகள் இருக்குது. இன்னைக்கு பொதுவா இந்த விழுந்து போன மனு குலத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஆசை இச்சை இருக்குது. அவங்களுக்கு இருக்கும் வியாதி இருக்கும், அதை சரி பண்ண மாட்டாங்க, ஆனா போய் பணம் சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க. முதல்ல வைக்கிறது வந்து பணம், அதுக்கப்புறம் தான் மொத்தத்தில் தங்களை பற்றிய அதுக்கப்புறம் தான் கவலைப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு மனுஷங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய ஜனங்கள் இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு விலக வேண்டும், எஸ்கேப் ஆகணும், தப்பிக்கணும். எல்லாம் மாட்டிட்டு இருக்கிறோம், அதுல இருந்து தப்பிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த தப்பிக்கிறதுக்கு தான் என்ன வழி என்றால், வாக்கு தத்துவங்கள் முன்னாடி இருந்தா மட்டும் பத்தாது, அந்த வாக்கு தத்துவங்களை பெற்றுக்கொள்ளணும்னா அது வந்து ரெண்டாவது வெகுமதி அல்லது பரிசு கண்டிப்பா அது கிடைக்கும். அது வந்து யாரும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இப்ப மனுஷங்கள்கிட்டவே நம்ம போய் யாரும் போய் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஃபர்ஸ்ட் வந்துட்டாருன்னா அங்க போயிட்டு, சார் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன், தயவு செய்து அந்த எடுங்க அந்த பரிசு பொருள் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க, அது ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். தேவனுடைய விஷயத்தில் கூட அதே மாதிரி தான். ஆனா அதுக்கு முன்பாக இந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்கு நம்ம தப்ப வேண்டும். கேட்டுக்கு இச்சையினால் உலகத்தில் இருந்தான ஒரு கேடு, இந்த கேட்டுக்கு நம்ம தப்ப வேண்டும். என்ன அருமையான பாயிண்ட், ஜீசஸ் இதுதான் வந்து வேறு விதமா பேசினாரு. கர்த்தராகிய இயேசு அதனாலதான் பேசினாரு தம்முடைய சீஷர்களை பார்த்து, நீங்கள் தன்னைத்தானே வெறுக்கணும். என்ன அருமையான பாயிண்ட் கொடுத்தார் அப்போஸ்தலர் பவுல் சொன்னாரு, உங்களுடைய சரீரங்களை ஜீவப்பொலியாக ஒப்புக்கொடுங்க, இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய புத்தியுள்ள ஆராதனை. நீங்க நகை சேருங்க, நீங்க பெரிய பெரிய பங்களா கட்டிக்கோங்க, அங்கங்க பேங்க்ல போட்டு வச்சுக்கோங்க, அப்படி அவர் சொல்றது. இந்த ஜீவன் காக்கிறதுக்கு இல்லை, அவங்க சொன்னது என்னன்னா தன்னைத்தான் நீங்கள் வெறுக்கணும், நம்ம உங்களுடைய ஜீவனை நீங்கள் உங்களுடைய சரீரங்களை ஜீவப்பள்ளியாக ஒப்பு கொடுத்துருங்க. அப்போஸ்தலர் பேதுரு சொல்றாரு, இதேதான் இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நீங்கள் தப்பணும்னு வேறு வகையில பேசுறாரு. ஆமா, இந்த விஷயத்த வந்து நம்ம ரொம்ப சீரியஸ் மேட்டரா தான் நம்ம பார்க்கணும். ஆம் சகோதர சகோதரிகளே, நம்ம சத்தியங்கள் வந்து படிக்கிறோம். ஆனால் இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்கிறோம், என்ன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இதை வந்து அப்ளை பண்றோம், எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனாலதான் இந்த இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நம்ம தப்ப வேணும்னா அதுக்கு வழிதாங்க சொல்லிட்டு நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். ஆனா அப்போ சிலர் பொருள் அதான் பேதர் அதான் சொல்றாரு, இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. எதுனா பேசிக் உங்களுக்கு என்ன இருக்கணும், விசுவாசம். விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் ஒன்னும் பண்ண முடியாது, தேவனுக்கே பிரியமா இருக்க முடியாது. அது கூட நம்ம பார்த்திருக்கிறோம். விசுவாசத்தினாலதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வெற்றி வீரர்களாக இருந்தாங்க. அது போல விசுவாசம் ரொம்ப முக்கியம், அத பேஸ். அது மேலதான் மத்த எல்லாமே வருது. இயேசு மேல வைக்கிற அந்த விசுவாசம், அதுக்கு மேல மகா பரிசுத்தமான விசுவாசம், அதுலதான் நீங்க நம்ம கட்டியிருக்கிறோம். அந்த விசுவாசம் பேசிக்க, அதுக்கு மேல நீங்க ஒன்னொன்னா சேர்த்துட்டு வாங்க. ஆட் டு யுவர் ஃபெய்த், அப்படின்னா விசுவாசத்துக்கு கூட இன்னொரு குவாலிட்டி நீங்க சேர்த்துங்க. அப்புறம் அந்த குவாலிட்டி கூட இன்னொரு குவாலிட்டி சேர்த்துக்குங்க, அது கூட இன்னொன்னு பிளஸ் பண்ணுங்க. சேர்த்து 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 மொத்தமா வந்து கடைசியா வரும் 7 ஸ்டெப்ஸ் கொடுக்கிறாரு. அது நீங்க பண்ணீங்கன்னா நீங்க இந்த உலகத்தினுடைய இச்சைகளுக்கே நீங்க தப்பலாம். அது இல்லாத வரைக்கும் நம்மளுக்குள் இச்சை இருக்கும், அந்த கேட்டுக்கு தப்ப முடியாது. அந்த 7 ஸ்டெப்ஸ் நம்ம பினிஷ் பண்ணும் போதா உலகத்தில் அந்த இச்சையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். 5 ஸ்டெப் நம்ம வச்சிருக்கிறோம், 6 ஸ்டெப் வைக்கல அப்படின்னா நம்மளுக்குள்ள இச்சை இருக்குது, இன்னும் இருக்குது, உலகத்தில் உண்டான கேடு இருக்குது. அப்ப அந்த வழி என்ன அப்படின்னா இந்த 7 ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும் கண்டிப்பாக. அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் ஒரு இடத்துல அவர் சொல்லும் போது, மாம்சத்தின்படி நடக்காமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. என்ன மாதிரி வார்த்தை! ஒன்ஸ் நம்ம நம்மளை ஒப்பு கொடுத்த பின்பு, ஒன்ஸ் நம்ம உடன்படிக்கை செய்த பின்பு, இந்த உலகத்தின் ஆசபாசங்கள், உலகத்தினுடைய இச்சைகள், இதன் மேல நம்ம அதிக நாட்டம் அதிக கவனம் நம்ம செலுத்தணும்னா கண்டிப்பா ஆக்கினை தீர்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டு விஷயங்களும் அதாவது மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று அது விரோதமாக இருக்கிறது, ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்குது. அதனால மாம்சத்துக்குரிய வழிகளில் நம்ம நடக்காம, அது உங்களுக்கு விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். மாம்சத்தை திருப்தி பண்றது, இந்த சரீரத்தை திருப்தி பண்றது, குறிப்பா சொல்ல போனா ஐயும் புலன்களை திருப்தி பண்ண முயற்சி எடுக்கிறது. திருப்தி ஆகுமா? திருப்தி ஆகிருக்குதா? திருப்தி ஆகாது. ஏன்னா நீதிமொழிகள் நம்ம அதை பத்தி படிக்கிறோம். கேட்கறதுனால செவி திருப்தி ஆகிறது இல்லை, பாக்குறதுனால கண்களும் திருப்தி ஆகிறது இல்லை, வருஷமெல்லாம் சாப்பிட்டாலும் பசி தீர்றது இல்லை. எப்ப அது என்ன பண்ணா கூட திருப்தி, ஒருவேளை தான் அந்த சாப்பிடும் போது மட்டும்தான் திருப்தி, அதுக்கப்புறம் அது பத்தாது, திருப்பி அது ஏங்கும். இந்த சரீரம், இந்த சரீரத்தை நீங்கள் திருப்தி பண்றதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் சாவீர்கள், தெளிவா சொல்லிட்டு. ஆனால் ஆவியின்படி மாம்சத்தின் கிரியைகளை நீங்கள் அழித்தீர்கள் ஆனால் நீங்கள் பிழைப்பீர்கள். ரொம்ப பெரிய பெரிய கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிளா பேசியிருக்கிறாங்க. இது அப்போஸ்தலர் பேதுரு கூட அப்போஸ்தலர் பவுலினுடைய நிறைய நிரூபங்கள் தபால்கள் இதெல்லாம் வந்து அவர் படிச்சிருக்காரு மாதிரி தெரியுது. அந்த வகையில தான் இந்த ஒரு விஷயங்களை சொல்றாரு. அப்ப இந்த இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நம்ம தப்புனா தான், அந்த 7 ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்தா தான் நெக்ஸ்ட் நம்ம போகணும் அந்த திவ்ய சுபாவம். சகோதர சகோதரர், திவ்ய சுபாவம் நம்ம எங்க வாங்கணும், பரலோகத்திலையா இல்ல பூமியிலையா? திவ்ய சுபாவம் எங்க வாங்கணும், நம்ம பரலோகத்திலையா பூலோகத்திலே? நம்மளுக்கு சபைக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். அங்க நம்ம பார்க்கும்போது அந்த வசனத்தின்படி பார்த்தா உண்மையிலே அது உண்மைதான், எதுனா பரலோகத்தில தான் நமக்கு கிடைக்கும் திவ்ய சுபாவம். ஆனால் பரலோகத்தில் போய் வாழணும்னா, பரலோகத்தில் இருக்கணும்னா அதற்கே உரிய குணங்கள், அந்த திவ்ய குணங்கள், திவ்ய சுபாவங்கள் இந்த மாம்சத்தில் நம்ம வளர்த்து எடுக்கிறதுக்கு பெரும் முயற்சி எடுக்கணும். இதுதான் விஷயம். அதனாலதான் கர்த்தராக இயேசு ரொம்ப அருமையான வார்த்தை சொல்லுகிறார். மத்தேயு 5:48 நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 5:48,
ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணனா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள்.
இந்த உலகத்துல தான் முழுமையடைய முடியாது திவ்ய சுபாவத்துல, ஆனா திவ்ய சுபாவத்துக்கே உரிய குணங்களை நம்ம வளர்க்கறதுக்கு ஆரம்பிக்கணும், குணங்களை இங்க ஆரம்பிக்கணும். அந்த ஆரம்பிக்கும் போது தான் அந்த ஆரம்பிச்சு அது நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது அது திவ்ய சுபாவத்துல உண்மையான திவ்ய சுபாவத்துக்கே நம்ம போவோம். இன்னைக்கு நம்ம யோசித்து பாருங்க, இது வந்து எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை. பிதாவாக தேவன் போல நம்ம பூர்ண சர்க்குணராக இந்த உலகத்துல வாழ முடியுமா? நம்ம கனவுல கூட நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நம்மள ஆளு யாருன்னு நம்மளுக்கே நல்லா தெரியும். நம்ம எல்லாம் வந்து அந்த மாதிரி நினைக்கவே முடியாது. ஆனால் தேவனுடைய சத்தியத்துக்கு அதை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. நம்மளால முடியாது, ஆனால் தேவனுடைய சத்தியத்துக்கு ஒரு மனிதனை திவ்ய குணங்களுக்குள் நடத்துறதுக்கு சக்தி இருக்குது. அதுக்கு அந்த சத்தியத்துக்கு சக்தி இருக்குது. அந்த சத்தியத்தை முறைப்படி நம்ம பயன்படுத்தணும்னா இந்த குணங்களை நம்மளால வளர்க்க முடியும். ஏன்னா உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் அப்படி இருங்க. அப்படின்னா நம்மளால முடியாத விஷயத்த இயேசு பேசுவாங்களா? உங்களால முடியாது, ஆனா நீங்க செய்யுங்க சொல்லுவாங்களே, இது எப்படி நியாயமா இருக்கும்? அப்ப நம்மளால முடியுன்றதுனால தான் பண்ணிக்கிறாங்க. அங்க இயேசு பேசியிருக்கிறாங்க, நம்ம பலவீனர் பாவிகள் எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்லிட்டு இருக்கிறாரு, உங்களுடைய பிதா போல நீங்க இருங்க. என்ன அப்போ பிதாவினுடைய குணங்களை இந்த உலகத்தில், அதாவது காட்லி லைக்னஸ், காட் லைக்னஸ் அந்த குணங்களை இந்த உலகத்தில் நம்ம வளர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப, அதுதான் வந்து டிவைன் நேச்சர். டிவைன் நேச்சருக்கு இங்க அஸ்திபார போடணும். எங்கன்னா பரலோகத்தில் போயில்ல, பூலோகத்தில் போடணும். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு சீரியஸ் மேட்டர் இந்த விஷயம். இது சாதாரணமெல்லாம் பண்ண முடியாது. நம்ம வந்து நிறைய ஊழியங்கள், நிறைய பேச்சுகள், நிறைய எழுத்துக்கள், இன்னும் நிறைய ஊழியங்கள் பல்வேறு வகையில் நம்ம செய்யலாம். நிறைய கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அதெல்லாம் சாத்தியம், நம்மளால ரொம்ப சுலபம். ஆனால் இந்த குணங்கள் வளர்க்கறது மாதிரி ஒரு கஷ்டமான நிலைமை வேற ஒன்றும் இல்லை. அதனால சோர்ந்து போகக்கூடாது. அதுக்கு தான் ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காகத்தான் அப்போஸ்தலர் பேதுரு அங்க அந்த விஷயங்கள் சொல்லிக்கிறாரு. நீங்க இந்த குணங்களை நீங்க வளர்த்துங்க, உங்கள் முன்பாக தேவன் வச்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள். உங்களுக்கு இன்னும் புரியாது அந்த ஆசீர்வாதங்கள் பத்தி. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் தெரியாது தேவன் வச்சிருக்கிற அந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனுடைய ஆசீர்வாதம், அதனுடைய முழு பரிமாணம் நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. ஏதாவது படிச்சுட்டு இருக்கிறோம் அவ்வளவுதான். ஆனால் அதுல பர்சனலா போய் அனுபவிக்கும் போதுதான் தெரியும் அது எவ்வளவு பெருசுங்கிறது நம்மளால புரிந்து கொள்ளும். ஆனால் இன்னைக்கு வந்து அது ரொம்ப பெருசுன்றது மட்டும்தான் தெரியும். அப்ப தேவனுடைய குணங்கள் என்ன? வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் காட்? அந்த டிவைன் நேச்சர்ல என்ன இருக்குது? வல்லமை இருக்குது, ஞானம் இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, பொறுமை இருக்குது, இன்னும் அன்பு இருக்குது. எவ்வளவு சொல்லிட்டே போறது? நான் இப்படியே சொல்லிட்டே போயிட்டு இருந்தாக்கா சப்ஜெக்ட் முடியும், 45 minutes ஆயிடும். தேவனுடைய குணங்களை நம்மளால லிஸ்ட் போட முடியுமா? அப்ப அத்தனை குணங்களையும் நம்ம எப்படி வளர்க்கறது? முடியாது. அதனுடைய சுருக்கம் தான் இங்க அப்போஸ்தலர் பேதுரு அருமையா சொல்லிட்டு இருக்கிறாரு. 2 பேதுரு 1:5 நம்ம பார்க்கிறோம்,
இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும்.
ஆமா, இந்த குணங்கள் எப்படி எங்க போய் வாங்குறது? எங்க போய் வாங்குறது? கடையில் போய் கேட்டா கொடுப்பாங்களா? சார் எனக்கு கொஞ்சம் இச்சை அடக்கம் இல்ல, ஒரு 1/2 கிலோ கொடுங்கன்னு கேட்க முடியுமா? அப்படியெல்லாம் நம்ம அதெல்லாம் கிடைக்காது. அப்படிலாம் சும்மா காத்துல வாங்கி பாக்கெட்ல போடுற மாதிரி எல்லாம் கிடையாது, மேஜிக்ல வராது. இதுக்கு வந்து சில நடவடிக்கைகள் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. அதுதான் இங்க அப்போஸ்தலர் பேதுரு சொல்றாங்க. அதாவது நீங்க காப்பி அடிங்க, காப்பி அடிங்க. காப்பி அடிச்சா நம்ம பாஸ் பண்ணிடலாம். நிறைய பேர் அப்படித்தான் பண்றாங்க. பரீட்சை ஹாலில் போயிட்டு காப்பி அடிச்சு பாஸ் பண்ணிடுறாங்க, அங்க வாத்தியர்கள் ஏமாத்திடுறாங்க. ஆனா நீங்க என்னன்னா சில விஷயங்கள்ல நம்ம அதுல குறிப்பா கிறிஸ்தவ ரோட்டம் கண்டிப்பா காப்பி அடிக்கணும். காப்பி அடிச்சா தான் முடியும், இல்லைன்னா முடியாது. நம்மளா படிச்சு நம்மளா பாஸ் பண்ணி நம்மளா பரலோக போறதுனால அது நினைக்கவே முடியாது. அதனால இது வந்து இந்த ஒரு குணங்கள், இந்த ஒரு மாபெரும் குணங்கள், இது நம்ம சில பேர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது. ஆம் சகோதர, அதுல குறிப்பாக நம்முடைய கர்த்தராக இயேசு பார்த்து காப்பி அடிக்க வேண்டியது. ஆனா கர்த்தராக இயேசு பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு முடியுதானா? காப்பி கூட அடிக்க தெரிய மாட்டேங்குது. சில பேருக்கு பரீட்சை எழுதும் போது புஸ்தகத்தை கொடுத்த சில பரீட்சைகள் கொடுக்கறாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும் போது புஸ்தகத்தை கொடுத்துருவாங்க, கையில வச்சுக்கா பார்த்து எழுதுன. அதுலயும் நிறைய பேர் ஃபெயில் ஆகிறான். ஏன்னா பதில் எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அவன் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள டைம் முடிஞ்சு போகுது, அவன் பேப்பரை புடுங்கிடுவான். அந்த மாதிரி ஆகுது. அப்போ கர்த்தரா இயேசுவை காப்பி அடிச்சு கூட நம்மளால நடக்க முடிய மாட்டேங்குது. சரி, அது வேண்டாம், ஏன்னா அது முடியாது. ஆனால் அப்போஸ்தலர்களை பார்க்கலாம், ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி பலவீனமான மனுஷங்கள். தேவன் அப்படிதான் அவங்களை தெரிந்து கொண்டார். அதுலயும் ரொம்ப எளிமையான மக்கள், ரொம்ப ஏழ்மையான மக்கள். இப்ப நம்ம யார காப்பி அடிக்கலாம்? அவங்க வெற்றி வீரர்கள் ஆயிட்டாங்க. ஜீசஸ் சொன்னாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள், நீங்க கூட ஜெயிப்பீங்க. அதே போல அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அநேக வார்த்தைகள், உபதேசங்கள் இயேசு தம்முடைய சீஷர்கள் மத்தியில பேசினாரு. அப்போ நான் பெறும் ஸ்நானம், நான் குடிக்கும் பாத்திரம், நீங்கள் குடிப்பீர்கள், உங்களால் கூடும் என்று அங்க சொன்னார். அதே மாதிரி சீஷர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். சகோதர சகோதரர், இன்னைக்கு நம்ம ஒருவேளை ஜீசஸ் பார்த்து காப்பி அடிச்சு நடக்க தெரியலனா, யாரை பார்த்தா அது காப்பி அடிக்கலாம். நம்ம சக ஆட்களை பார்த்தாவது காப்பி அடிக்கலாம். அதுல குறிப்பா சக ஆட்கள்னா, அங்க தேவன் நம்மளுக்கு அருமையா வச்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம எல்லாம் யாருமே இதுல நடக்கிறது இல்லையா? நம்ம எல்லாம் யாருமே நடக்கிறது இல்ல. இங்க யாரை பார்த்து யாரு காப்பி அடிக்க வேண்டாமா? எந்த சகோதரோ சகோதரி அப்படி இல்லையா? அப்படின்னு இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குள்ளும் தேவனுடைய குணங்கள் இருக்குது, இருக்குது. நம்ம காப்பி அடிக்கணும். ஆனா என்ன பண்றது இல்லைன்னா, என்ன இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குள்ளும் தேவனுடைய குணங்கள் இருக்குது, இருக்குது. ஒரு பக்கம் மறைஞ்சிருக்குது, இன்னொரு பக்கம் பலவீனம் கூட இருக்குது. ரெண்டுமே மிக்ஸ் ஆயிட்டு இருக்குது. அதனால இப்ப நம்ம எந்த ஒரு சகோதரன் நம்ம காப்பி அடிச்சா கூட அங்க என்ன ஆகும்? மிஸ்டேக் ஆயிடும். நாம் அடைய வேண்டிய இலக்கு அடைய முடியாது. ஏன்னா நம்மளுடைய பார்வை அந்த மாதிரி பார்வை அப்படி இருக்குது. எப்படிப்பட்ட பார்வைனா, சகோதரர்களுக்குள்ள இருக்கிற மகிமையான குணங்களை பார்க்கிற புத்தி நம்மளுக்கு வர்றதில்லை. அதுதான் விஷயம். என்ன பண்றோம்னா, அவருடைய பலவீனங்களை தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா இது மனித இயல்பு, இதுல தவறுலாம் கிடையாது. இது வந்து ஏன் நீங்க இப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படி கேட்க முடியாது. நம்ம அப்படித்தான் செய்வோம். நம்மளை கொண்டு போய் நெருப்புல போட கூட அதை தான் செய்வாங்க, சரியில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அது இயல்பு. இங்கதான் நம்ம மிஸ்டேக் பண்றோம். என்ன மிஸ்டேக்னா, சகோதரர்கள் மத்தியில இருக்கிற மகிமையான குணங்களை நம்ம நோட் பண்றதில்ல, அவர்கிட்ட இருக்கிற பலவீனங்கள் நோட் பண்றோம். அதனால காப்பி அடிச்சா கூட வேஸ்ட் ஆகுது. ஆனால் இங்க அப்போஸ்தலர்கள் சீஷர்களை நம்ம காப்பி அடிச்சோம்னா அதுல மிஸ்டேக் வராது. ஆம் சகோதர சகோதரி, அப்போஸ்தலர்கள் கூட வந்து அவங்க பரிசுத்தவங்கள் கிடையாது, முற்றிலும் பரிபூர்ணம் இல்லை. இந்த உலகத்தில் அவங்க வாழும் போது கூட அநேக தவறுகள் மத்தியில் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம பார்த்தோம்னா அவர்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்குது. அது மட்டும் இல்ல, அவர்களுக்குள்ள அவர்களுடைய குணங்கள் வளர்க்கறதுல கூட நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருந்திருக்குது. ஆனால் அவர்கள் அருமையா நம்முடைய கர்த்தரா இயேசுவை அவர்கள் வந்து காப்பி பண்ணி அவரை பின்பற்றி அவங்க நடந்தாங்க, அதனால வெற்றி பெற்றாங்க. அதே போலதான், அதனாலதான் அப்போஸ்தலர் பேதுரு சொல்றாரு, இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். திருப்பியும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன், கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க, ஞாபகம் பண்ணி பாருங்க. நீங்க சாகுற வரைக்கும் பாருங்க, நான் போயிருவேன். நான் எனக்கு வந்து அழைப்பு வந்தாச்சு, எனக்கு வந்து டிக்கெட் கொடுத்தாச்சு, கர்த்தர் எனக்கு டிக்கெட் கொடுத்துறாரு, போதுப்பா நீ உன்னோட ஊழியம் முடிஞ்சு, நீ இந்த கூடாரத்தை விட்டு நீ போக வேண்டிய நேரம் சந்தர்ப்பம் வந்தாச்சு, நீ சாக வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆனால் நீங்க என்ன பண்ணும், இந்த வார்த்தைகளை நான் போயிடுவேன், ஆனா இந்த வார்த்தைகளை நீங்க விடாதீங்க, குடிங்க, விட்டுறாதீங்க. அதனாலதான் அந்த ஏழு ஸ்டெப்ஸ் அங்க சொல்லிக்கிறாரு. அந்த ஏழு ஸ்டெப்ஸ் நம்ம படிப்போம். விளக்கமெல்லாம் நம்ம சொல்றது இல்லை இன்னைக்கு, ஏன்னா அது நம்மளுடைய நோக்கம் இல்ல. படிக்கலாம். விசுவாசத்தோட
தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை.
அந்த வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் டீப்பா நம்ம கவனம் கொடுத்தா போதும். விசுவாசத்தோட என்ன வேணும்? தைரியம் வேணும். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஒரு மகா பரிசுத்தமான விசுவாசத்தை பின்பற்றி நடக்கணும்னா தைரியம் இல்லைன்னா ஓட முடியாது. இது ஒரு நெருக்கமான வழி. அப்புறம்
தைரியத்தோட
ஞானம் ரொம்ப முக்கியமானது. ஏற்ற கால சத்தியத்தினுடைய அறிவு ரொம்ப முக்கியமானது. அப்புறம்
ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும்.
இச்சை அடக்கம் சகோதரி, இன்னைக்கு வந்து நிறைய டைம்ல நம்ம இங்கதான் ஃபெயிலியர் ஆகிறோம். இங்க ஃபெயிலியர் ஆகிற செல்ஃப் கண்ட்ரோல் தேவனுடைய மக்களுக்கு தேவையானது, ரொம்ப அதிமுக்கியமானது. செல்ஃப் கண்ட்ரோல் அதை அப்படியே பிடிச்சு வைக்கணும், கடிவாளம் போட்டு பிடிக்கிற மாதிரி. இல்லைன்னா அது போயிட்டே இருக்கும். அது ஒரு ஒரு அது வந்து அரேபியன் குதிரை மாதிரி போகும் ஸ்பீடு. கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அப்புறம்
இச்சை இடக்கத்தோட பொறுமையும்.
அது கூட நீங்க இன்னொன்னு ஆட் பண்ணணும், பொறுமை. அது நம்ம காலையில் கூட பார்த்தோம், ரொம்ப முக்கியமானது. அப்புறம்
பொறுமையோட தேவ பக்தியையும்.
பாத்தீங்களா, பொறுமை. அந்த ரூக்கு பதில ரா போடக்கூடாது. என்ன போட போட்ட என்ன ஆகும், பொறாமையாயிடும். அதெல்லாம் மாத்தக்கூடாது, எழுத்தெல்லாம் பொறுமை. அதுல நீடிய பொறுமை, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த பொறுமையோட என்ன பண்ணும்,
தேவ பக்தியையும்.
அதுல நிறைய பேர் நம்ம மிஸ் பண்றோம். ஆரம்பத்தில் இருக்கிற தேவ பக்தி போக 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 அப்படியே டிஸ்கவுண்ட் ஆகிட்டே போகுது, மறையுது அப்படியே. அந்த பயபக்தியில போயிரு. ஆரம்பத்தில் சத்தியத்துக்குள்ள வரும்போது என்ன பயபக்தி, என்ன டைம் கீப்பிங், என்ன அருமையான பேச்சு. சத்தியத்தை பத்தி அதை விடிய விடிய பேசுறது, எங்க போனாலும் பேசுறது. ஆனால் கொஞ்ச நாட்கள் சென்ற பின் பாத்தீங்கன்னா சத்தியத்தை விட்டுட்டு சகோதரர்களை பத்தி பேசுறது. இதெல்லாம் பிராக்டிக்கலாக நம்ம சொல்றோம், எதையும் நம்ம ஒளிவு மாதிரியே பேச முடியல. இதெல்லாம் நம்ம ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். அதனால பொறுமையோட
தேவ பக்தியையும்.
தேவ பக்தி ரொம்ப முக்கியம், அது எப்போது ஒரே மாதிரி இருக்கணும் அந்த பயபக்தி. அப்புறம்
தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும்.
சகோதர சிநேகம், இந்த இந்த குவாலிட்டிஸ் வேணும். ஒருவேளை நம்ம இதை விட்டுட்டோம்னாக்கா நம்மளுக்குள்ள இச்சை இருக்குது, நம்ம இன்னும் அதுல இருந்து தப்பிக்கல. நம்மளுக்கு முன்மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கடினமான குவாலிட்டிஸ் தான். ஆனால் இதுல பழகணும், நம்ம பழகணும், பெற்றுக்கொள்ளணும். சகோதர சிநேகம், சகோதர சகோதரிகளே ரொம்ப முக்கியமானது. சுத்த மனசுல பழகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பொதுவா நம்ம மனிதர்கள் நம்ம ஏற்கனவே சகோதரர்கள் பேசுறது போல மனுஷன் முகத்தை பாக்குறான், வெளி தோற்றங்கள் பாக்குறான், அவனுடைய இன்டென்ஷன் பாக்குறதுக்கு நம்மளுக்கு சக்தி இல்லை, நம்மளால முடியல, அது நம்ம விழுந்து போயிட்டு. அதே போல அந்த திவ்ய குணங்களை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய சக்தியும் நம்மளுக்கு இல்லை. உள்ளதா இருக்கிறது வெளி காமிக்க முடிய மாட்டேங்குது, உள்ள இருக்கிறது வெளி காமிக்கும் போது பலவீனமா காமிக்குது. அப்ப பாக்குறவர் என்ன பண்றாரு, அதை தான் பாக்குறாரு. இதுல சகோதர சிநேகம் தடைப்படுகிறது. அப்புறம்
சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்கு,
அதுதான் ஃபைனல் பாயிண்ட். இதுதான் அப்போஸ்தலர் பவுல் அங்க சொல்லும் போது ஆவியின் கிருபை வரங்கள், தி கிரேசஸ் ஆஃப் ஸ்பிரிட் ரொம்ப முக்கியமா சொல்லிட்டு. அது நம்ம ஏற்கனவே பார்த்த கலாத்தியர் 5:22 படிக்கிறோம். அந்த குணங்கள் பத்தி வேறொரு ரூபத்தில் பேசுறாரு. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், அப்புறம்
நீடிய பொறுமை,
நீடிய பொறுமை,
தயவு,
தயவு,
நற்குணம்,
நற்குணம்,
விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை.
ரெண்டு பேரும் போட்டி போட்டு எழுதிக்கிறாங்க இந்த குணங்கள் பத்தி. இவர் ஒரு வகையில சொன்னா அவர் ஒரு வகையில சொல்றார், இவர் 7 சொன்னா அவர் 9 சொல்றார், பாத்தீங்களா. அப்போ நம்ம போட்டி போட்டு இதை ஃபாலோ பண்ணும். அவங்க எப்படி போட்டி போட்டு நம்மளுக்கு அறிவுரை கொடுத்திருக்காங்க, அப்ப நம்ம அவங்கள பார்த்து நம்ம நடக்கணும்னா கண்டிப்பா அதையே நம்ம கடைபிடிக்கிறதுக்கு பெருமுயற்சி எடுக்கணும், பெருமுயற்சி எடுக்கணும். அதனாலதான் இந்த ஒரு கடினமான சூழ்நிலைகள் இன்னைக்கு இந்த குணங்கள் வளர்க்கறதுல நம்ம அரும் பாடுபட்டுக்கிறோம், படாத பாடுபட்டுக்கிறோம். அநேக சகோதரர்கள் டிப்ரெஷன் ஆயிட்டு இருக்கிறாங்க, அநேக சகோதரர்கள் போராடி வெற்றி பெற முடியாம சத்தியத்தோடு கூட ஓடிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர், இது வேண்டாம். இன்னும் சில பேர் இந்த இது ரொம்ப கஷ்டம் என்று அமைதியாயிடுறாங்க, ஊமையாயிடுறாங்க, வேண்டாம் இந்த இந்த விளையாட்டு, இது ஒரு விஷ விளையாட்டு, விஷ பரீட்சை, வேண்டாம். ஆனால் அப்போஸ்தலர்களும் மற்றும் அவங்களுடைய நிருபங்களை நம்ம பார்க்கும்போது இதுக்கு தான் நம்ம எல்லாரும் ஒன்று கூடுகிறோம் சகோதர சகோதரிகளே. கன்வென்ஷன் எதுக்கு, கூட்டங்கள் எதுக்கு, இந்த குணங்கள் வளர்க்கறதுக்கு. ஆமா, மே மாசம் வெக்கேஷன் எல்லாரும் போயிட்டு வந்துடலாம். நம்ம ரெண்டு பேர் தான் சத்தியத்தில் இருக்கிறோம், நம்ம அப்பா அம்மா வீட்டில் சாப்பாடு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்களே கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சும்மா வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு போறதுக்கு இல்ல. இது வந்து இந்த குணங்கள் வளர்க்கறதுக்கு. ஆமாங்க, நம்ம எடுக்கணும் ஸ்டெப்ஸ், எடுக்கணும் ஸ்டெப்ஸ். இதுல குறைபாடுகள் இருக்குது, அதனாலதான் நம்ம இன்னும் இந்த உலகத்தின் நிச்சயங்கள் இருந்து தப்பிக்க முடியறதில்லை. அப்போஸ்தலர் போல் அருமையா சொன்னாங்க, நீங்கள் ஒருவருடைய பாரத்தை நீங்கள் ஒருவர் சுமக்கணும், இப்படியே தான் நீங்க கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும். நிறைவேற்றணுமா வேண்டாமா? கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றணுமா வேண்டாமா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறதுக்கு பதிலா இவருடைய பாரத்தை அவர் முதலில் வைக்க கூடாது, பெரிய பாரத்தை தலைமையில வைக்க, அந்த வேலையில நம்ம செய்யக்கூடாது. அவர் சுமக்க முடியலையா நம்ம சுமக்கணும். இதுதான், இதெல்லாம் வந்து கான்செப்ட், இது ஒரு கிறிஸ்தவனுடைய இலக்கணம். இதை நம்ம செய்யலைனா எப்படி போக முடியும் திவ்ய சுபாவம், எப்படி போக முடியும் சீட்டு, அந்த மாதிரி சேரா எடுத்து போட்டு 144 நானும் ஒருத்தன மியூசிக்கல் சேரா போய் பிடிச்சி உட்கார்ந்துக்கிறதுக்கு எவ்வளோ சிரமம் எடுக்க வேண்டியது இருக்குது. இங்க அப்போஸ்தலர் போல் தெளிவா அங்க சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல, இது அன்பையும் கூட்டி வழங்குங்கள், த ஃபைனல் பாயிண்ட். ஆமா, இன்றைக்கு நம்ம ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்றதுக்கே கஷ்டப்பட்டு கிடக்கிறோம் இல்லைங்களா? ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். பொதுவாக உலகமும் அப்படித்தான் இருக்குது, நம்ம கூட அப்படித்தான் இருக்கிறோம். நேத்து கூட நம்ம பேனல் டிஸ்கஷன் பண்ணும்போது சகோதரர்களுக்குள்ள மூப்பர்களுக்குள்ள பிரச்சனை வந்தா என்ன பண்றது அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஏன் பிரச்சனை வருது? ஃபர்ஸ்ட்ல உண்மை சத்தியத்துல உண்மை குணங்களை உண்மை குவாலிட்டிஸ் நம்ம வளர்த்துனா எப்படி சார் வரும் பிரச்சனை? வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா பிரச்சனையை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு உள்ள பிரச்சனை வந்தா என்ன பண்றது? நீங்க நேரா வீட்டுக்கே போங்க, பேசுங்க. அது ஜீசஸ் பேசிட்டு இருக்கிறார், கரெக்டா நடக்கிறது இல்லை நம்ம, அதனாலதான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறார். நம்ம நீங்க ரொம்ப சிரமப்பட்டு கிடப்பீங்க, உங்களால அப்படி பண்ண முடியாது. போய் பிரச்சனை பேசி தீக்கிறதுக்கு தெரியுதானா? அதுவும் தெரிய மாட்டேங்குது. பிரச்சனை பண்றதுக்கு வேணா தெரியுது, ஆனா பிரச்சனையை தீக்க தெரிய மாட்டேங்குது. எல்லாம் சொல்லி கொடுத்துக்குது, அதன்படி நடக்க முடிய மாட்டேங்குது. இப்படி எல்லாம் நம்ம பல கஷ்டங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட குணங்கள் நம்மளுக்குள் அப்போஸ்தலர் பேதுரு இப்ப சொல்றாங்க, விசுவாசம் எவ்வளவு கிலோ வேணும், இச்சை அடக்கம் எவ்வளவு கிலோ, பொறுமை எவ்வளவு பவுண்ட் வேணும், எவ்வளவு வேணும், 5 கிலோ 10 கிலோ வேணுமா? 8வது வசனத்துல படிங்க,
இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால்,
இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் எப்படி சொல்ற பாத்தீங்களா? இவைகள் ஃபார் இஃப் தீஸ் திங்ஸ் பி இன் யூ அண்ட் அபவுண்ட், பெருகினால் பெருகிட்டே இருக்கணும், நாளுக்கு நாள் பெருகணும், இந்த குணங்கள் வளரணும். சகோதர சகோதரர், ரொம்ப ரொம்ப சீரியஸ் மேட்டர் இன்னைக்கு நம்ம இங்க, நான் இந்த சப்ஜெக்ட்ல பேசிட்டு இருக்கிறேன், இன்க்ளூடிங் எனக்கு சேர்த்துதான் பேசிட்டு இருக்கிறேன். மைக்க பிடிச்சதுனால உங்களுக்கு நினைச்சுக்காதீங்க, எனக்கும் சேர்த்துதான் பேசிட்டு இருக்கிறேன். நம்ம எல்லாரும் சீரியஸா எடுக்க வேண்டிய முடிவுங்க. கன்வென்ஷன் வந்தா போனோங்கிறது இல்ல, தீர்க்க தரிசனங்கள் விஷயங்கள் தெரிஞ்சிட்டோங்கிறது முக்கியம் இல்ல, நாலேஜ் முக்கியம், ஆனால் ஆவியின் வரங்கள் ரொம்ப முக்கியம், கிருபை வரங்கள் ரொம்ப முக்கியம். அதை நம்ம பெற்றவர்களாக நம்ம செல்லணும். இங்கிருந்து போகும்போது நம்ம ஒருவேளை அடுத்த கன்வென்ஷன்ல மீட் பண்ற வரைக்கும் அந்த குணங்கள் வளர்த்துட்டே இருக்கணும். டெய்லி கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கணும். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், என்ன சொல்றாரு, பெருகினால்
உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது.
வீணரும் அப்படி நீங்க செய்யலனா நீங்க எப்படிங்க, நீங்க வந்து ஆங்கிலத்தில் வந்து பேரன், அப்புறம் அன்ஃப்ரூட்ஃபுல், நீங்க அப்படி ஆயிடுவீங்க. நீங்க வந்து வீணரும் வீணா போயிடுவீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு உடன்படிக்கை செஞ்சு சத்திய கேட்டு எல்லாம் நடந்து எல்லாம் வேஸ்ட், எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. கிடைக்கல, அங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் வரும்போது பிளீஸ் கொஞ்சம் வெளியே போங்க அப்படின்ட்டாங்கன்னு எப்படி இருக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும், கொஞ்சம் யோசித்து பாருங்க அந்த விஷயத்த. அப்போ நம்ம இவைகள் உண்டாயிருந்து பெருகினால் நம்மளுக்குள்ள வந்து கனியும் கனி தரும். பொதுவாக கனி இருக்கும், ஏன்னா இப்போ ஒரு மரம் வைக்கிறோம், ஒரு மரம் வச்சா அதில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? கண்டிப்பா இப்போ ஒரு மாங்காய் மரம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு ஆப்பிள் மரம் வைக்கிறோம், இது இலை வந்தா போதும் பழமெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? ஏன்னா அது ஒருவேளை அது வச்சு அந்த மாதிரி ஒரு வருஷங்கள் அவர் காத்திருந்து அதுக்கப்புறம் கனி வரலன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாரு அதை பாக்குறதுக்கு? அது அப்படியே வயசாகி காஞ்சி நிக்குதுன்னு வைங்க, ஒரு நாளும் ஒரு பழம் கொடுக்கவே இல்லை, வயசாகி சாகர நிலைமைக்கு வந்தாச்சு. அந்த மரத்தை வீட்டு முன்னாடி அவன் வச்சிட்டு இருப்பான. உடனே கத்தின் எடுத்துட்டு வருவான். எடுத்துட்டு வந்து முதல் வேலை அதை வந்து வெட்டி அந்த பக்கம் தள்ளிட்டு தான் வைப்போம். நம்ம கூட நம்மளிடத்தில் கூட கனிகள் கம்பாரிசன் பாத்தீங்களா, நம்ம கிட்ட கூட அந்த கனிகள் ரொம்ப முக்கியம். கனிகள் வரலனா நம்ம வீணரும் அந்த அந்த காஞ்சி போன மரம் மாதிரி ஆயிடும். அது ஒன்லி கத்தி வெட்டுறதுக்கு தான், வச்சு வெட்டுறதுக்கு தான் அது கரெக்ட். ஜீசஸ் நம்முடைய உவமையில சொன்னார் இல்லைங்களா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு உவமை சொன்னாரு, இந்த மரத்தில் ஏதாவது பழம் இருக்குதான்னு பாருன்னாரு, ஒன்றும் இல்லை அப்படின்னாரு, காஞ்சி போனாரு, அவ்வளவுதான். பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை அப்படி ஆச்சு. ஒன்னும் கனி இல்லை, ஒன்னும் இல்லை, சடங்கு சம்பிரதாயம் தான். ஆனா கனிகள் கிடையாது, தேசமே நிராகரிக்கப்பட்டது. தேவன் ஏற்ற காலங்களில் சில முடிவுகள் எடுக்கிறதுல எந்த தயக்கமே காமிக்க மாட்டார். எடுத்தாருன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு அது போச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு நம்மளுக்கும் அதே நிலைமை நம்ம முன்பாக இருக்குது. அதனால நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கும் போது ஒரு நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரங்கள் போல இருக்கும், மரங்கள் போல இருக்கும், பறிச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கணும். அப்படின்னு என்னன்னா, நாம் நம்மிடத்தில் கற்றுக்கொள்ள வகை, மற்றவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் குணங்கள் வளர்க்க வேண்டும். ஆனால் இது ரொம்ப கடினமான விஷயம். பிரதர் இங்க எழுதுறாரு, மற்றவர்கள் நம்மளை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டாம், அட்லீஸ்ட் நம்மளாவது உருப்படியா வாழ்ந்தா போதும். ஏன்னா நம்மளை பார்த்து மற்றவங்களும் கட்டுப்போக கூடாது. அதனாலதான் அந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளாவது உருப்படியா கரெக்டா ஒரு குணங்களை நம்ம வளர்க்கறதுக்கு முக்கியம். அது அப்போஸ்தலர் பேதுரு இந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுறது நீங்க கவனிங்க. அந்த திவ்ய சுபாவம் பத்தி பேசிட்டு அந்த குணங்கள் பத்தி பேசி அந்த குணங்களை எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுறாருன்னு அஞ்சு முறை பேசுறார் அந்த அந்த அதிகாரத்துல மட்டும். எட்டாம் வசனம்,
இவைகள்
இவைகள் பாத்தீங்களா, இவைகள்
உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினார்
பாத்தீங்களா. இவைகள்னா எவைகள், அந்த மேல சொன்ன அந்த ஏழு குணங்கள், குணங்கள் இவைகள், அப்புறம் இவைகள் உண்டாயிருந்து பெருகினால், அப்புறம் ஒன்பதாம் வசனத்தில் கூட இருக்கு,
இவைகள் இல்லாதவன் எவனோ
பாத்தீங்களா, இவைகள் இவைகள் படிங்க,
இல்லாதவன் எவனோ,
இல்லாதவன் எவனோ, இவைகள் இல்லாதவன் எவனோ, இருந்தா எப்படி, இவைகள் உண்டாயிருந்து பெருகினால் சொல்றாரு, இவைகள் இல்லைனா என்னாகும், என்னாகும்,
அவன் முன் செய்த பாவங்கள தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான்.
ஆமா, முன் செய்த பாவங்கள தேவன் நம்மளுக்கு பெரிய கிருபை வச்சிருக்கிறாரு. நாம் செஞ்ச அக்கிரமம், நம்மளுடைய பாவ எண்ணங்கள் எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணிக்கிறார், நம்மளுடைய உடன்படிக்கை அன்னைக்கு எல்லாம் ரைட் ஆஃப் பண்ணிட்டு, நீங்க இல்லப்பா அந்த மாதிரி நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ ஒரு 1,00,000 ரூபாய் கடன் வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு வந்து அந்த கடன் வாங்கி கொடுத்தவன், சார் அதை நான் கேன்சல் பண்றேன், நீங்க தர வேண்டாம் அப்படின்னு எப்படி இருக்கும், அது ஒரு அதே ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும் நம்மளுக்கு. அந்த அது புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும், இவன் உண்மைதான் சொல்றானா இல்ல விளையாடுறானா. இங்க தேவன் பெரிய கிருபை வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு உடன்படிக்கை செய்த சகோதர சகோதரிகள் கூட இன்றைக்கு வரைக்கும் நீங்க செஞ்ச எல்லா பாவங்களும் அது ரைட் ஆஃப் ஆகுது, தேவன் எழுதி வச்சிருக்கிறார். நான் சொல்றது இல்ல, தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு, அது ரைட் ஆஃப் ஆயிட்டு. அதான் பாவங்களாக தான் சுத்திகரிக்கப்பட்டதை அவன் மறந்துட்டு கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். நவ் ஹி ஹஸ் பிகம் பிளைண்ட். இப்ப புரியுதுங்களா, கண்ணு தெரியாதவர் எப்படி நடக்கிறாரு, எப்படி நடக்கிறாரு, கண்ணு தெரியாத ரொம்ப லெப்ட் ரைட் போடுறாரா, அப்படியே வச்சு தடவி தடவி போயிட்டு இருக்கிறார். அப்ப நம்ம இங்க போய் என்ன தேடிட்டு இருந்தாலும் ஒன்னும் புரியாது, ஒன்னும் தெரியாது. இருள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்ஸ் இருள் வந்துருச்சுன்னா அந்த இருள் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும், இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும், அதிகரிச்சு அதிகரிச்சு அது அது எவ்வளோ பெரிய இருளாயிரும், அந்த வெளிச்சமே போயிரும். அப்படிப்பட்ட இந்த இவைகள் உங்கள் இல்லாதவன் எவனோ, அந்த பாயிண்ட்ஸ் நீங்க பாருங்க, அந்த கேரக்டர்ஸ் இங்க சொல்லிக்கிற அந்த ஏழு கேரக்டர்ஸ் ஒருத்தங்கிட்ட இல்லனா அவன் கண் சொருகி போன குருடன். அவன் எவ்வளவு வருஷம் உடன்படிக்கை செஞ்சு 20 வருஷம் 25 வருஷம் சர்வீஸ் ஆனா கூட பரவாயில்ல, ஆனால் இந்த குணங்கள் அவனுக்குள் இல்லனா அவன் ஒரு குருடன். இங்க கூட நீங்க பாத்தீங்களா, இவைகள் அந்த வார்த்தையை அங்க சொல்லிடுகிறார். 10வது வசனம் படிங்க,
ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால்
இவைகளை செய்தால் 12வது வசனத்துக்கு போயிருங்க,
இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும்
இவைகள் என்ற அந்த வார்த்தைகள் பாத்தீங்களா, அந்த குணங்களுக்கு தான் அவ்வளவு முக்கியத்துவம். 15வது வசனம்,
மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன்.
ஆமா, இவைகள் அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாகுது. அப்ப அப்படி இருக்கும் போது இந்த முதலாம் அதிகாரத்துல அந்த அப்போஸ்தலர் பேதுரு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். நீங்க 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு முன்னாடி சொல்ற விஷயங்கள் எல்லாம் இது கட்டுக்கதை இல்ல, இது தந்திரமான கட்டுக்கதையை பின்பற்றுறது நாங்க இல்ல. நாங்கெல்லாம் கண்ணார கண்டிருக்கிறோம். அந்த மறுரூப மலையில ஜீசஸ் நாங்க பார்த்தோம், அவர் ராஜாவாக தன்னை காண்பிச்சாரு. அப்போ ஒரு சத்தம் வந்துச்சு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கேன்னு. நாங்க நேரடியா பார்த்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து நாங்க படிச்சிட்டோம். அவரையே நாங்க படிச்சிருக்கிறோம், அவரே ஒரு புக்கு, அவரை பத்தி நாங்க நிறைய படிச்சிருக்கிறோம். அதைத்தான் நாங்க உங்களுக்கு எழுதுறோம். அது மட்டும் இல்ல, எங்களுக்கு முன்னாடியே தேவன் அநேக தீர்க்க தரிசிகள் மூலமாக பேசியிருக்கிறாரு. அந்த வார்த்தைகளை நீங்க புடிச்சுக்கோங்க, விடாதீங்க. என்ன கற்றுக்கொண்டீங்களோ அதில் நீங்க நிலைத்திருங்கள். இது அருமையான ஒரு எச்சரிப்பு அங்கே சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப 2வது அதிகாரத்துக்கு போகும்போது அங்க என்ன சொல்றாருன்னா, டைம் ஆயிடுச்சு. 2வது அதிகாரத்துக்கு நம்ம போகும்போது அங்க கள்ள தீர்க்க தரிசிகள் பத்தி எச்சரிப்பு கொடுக்கிறாரு. 2000 வருஷம் ஆச்சு இது எழுதி, ஆனால் 2000 வருஷத்துக்கு அப்புறம் கூட இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் கள்ள தீர்க்க தரிசிகள் பத்தி அங்க பேசுகிறார். அப்படின்னா அந்த காலத்திலேயே கள்ள தீர்க்க தரிசிகள் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு யோசித்து பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு கள்ள தீர்க்க தரிசிகள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தந்திரமா நுழைஞ்சிருக்கிறாங்க சபைக்குள்ள. ஆனால் பரிசுத்தவங்களுடைய சபையில இப்படிப்பட்ட கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கும் அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். நிறைய பேர் அதான் வந்து இது வந்து சொல்லிக்கிறது யாருக்குன்னா, எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு எழுதிக்கிறாரு. இது பேர் சபைகள் இல்ல, இது உண்மை சபைக்கு பரிசுத்தவன்களுக்கு எழுதிருக்கிறாரு. கள்ள உபதேசங்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதை. ஏன்னா கள்ள தீர்க்க தரிசிகள் வந்து என்னதான் போதிப்பாங்க, கள்ள தீர்க்க தரிசிகள் வந்து உண்மை சத்தியம் போதிப்பார, அது நினைச்சு கூட பார்க்க முடியாது, கண்டிப்பா கெடுத்து வைப்பார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி தவறு செய்கிற ஆட்களை தேவன் விடமாட்டாரு அப்படிங்கிற அந்த விஷயம் கூட அங்க எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்கிறாருன்னா, அந்த விழுந்து போன தூதர்களை தேவன் கட்டி வச்சிருக்கிறார். அவங்க வந்து முதலாம் உலகத்தை கெடுத்தவர்கள், அவங்களை கட்டி வச்சாரு, அவங்களை இருள வச்சிருக்கிறாரு. அதே போல சோதம் குமோரா பட்டணத்தை அவர் அழிச்சிட்டாரு, அதே போல முதலாம் உலகத்தையே அழிச்சார். முதலாம் உலகமே அழிந்தது நீதிமான்கள் தவிர. இதெல்லாம் எக்ஸாம்பிள் காமிக்கிறாரு. அதனால நம்ம கூட ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் ஒருவேளை சபைக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா, அந்த நம்ம கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு விரோதமாக அல்லது சத்தியத்துக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக யாராவது ஏதாவது கொண்டாந்து பேசினாங்கன்னா இம்மிடியா கண்டுபிடிச்சாங்களை துரத்திருங்க அப்படிங்கிறாரு. அவங்களை பத்தி சொல்லும் போது அவங்களை பத்தி ரொம்ப பயங்கரமா திட்டிட்டு இருக்க 2வது அதிகாரத்துல, அவர்கள் நாய் தான் கக்கினதை திங்குது, கழுவப்பட்ட பன்றி சேட்டில் போய் பொருளுது, அது மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும் சொல்லிட்டு. அதனால 2வது அதிகாரத்துல ரொம்ப தெளிவா இந்த விஷயங்கள், அதாவது கள்ள உபதேசங்களுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. இப்ப நம்ம 3வது அதிகாரத்துக்கு வருவோம். 3வது அதிகாரத்துல என்ன சொல்லிட்டு இருக்கிறார் என்று நம்ம பார்க்கும் போது, அங்க பரியாசக்காரர் பத்தி பேசுறாரு. கர்த்தருடைய 2வது வருகை எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அந்த நாள்ல என்ன நடக்கும் ஏற்கனவே பேசிருக்கிறோம், திருப்பி ஞாபகத்துக்கு கொண்டு வரோம். இது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு சப்ஜெக்ட். எது? கர்த்தருடைய 2வது வருகை. அவர் எழுதும் போது இயேசு வரவே இல்ல, அவர் வர்றதுக்கு இன்னும் 2000 வருஷ காலம் அந்த பக்கம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தைகள் சரியா யாருக்கு பொருந்ததுன்னா, நம்மளுக்கு தான் பொருந்தது. அங்க கர்த்தராகிய அதாவது அப்போஸ்தலர் பவுல் சொல்லிட்டு பேசுறீங்க, பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த அதிகாரங்கள் முழுசா நம்ம படிக்கணும் வீட்டில். ஆனா நீங்க சொல்றாரு 3வது வசனத்துல நீங்க படிங்க. அப்போ 1 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனம்,
முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின் படியே நடந்து.
கடைசி நாட்களில் பரியாசக்காரர் ஸ்காஃபர்ஸ் அவங்க வருவாங்க, கேலி பண்ணுவாங்க. நம்ம கூட ஒரு இடத்துல ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது சில பாஸ்டர்ங்க வந்தாங்க, அவங்க நம்ம கையில் ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க, 1874 வந்தாரா அப்படின்னு நோட்டீஸ் பதில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரு. அப்ப நாங்க சொன்ன, சார் இது 1-5 நிமிஷம் சொல்ற பதில் இல்லைங்க, இதுக்கு வந்து அங்க அவங்கவுங்க 53 கிளாஸ்க்கு நடக்கிறாங்க, உட்கார்ந்து எல்லாம் கேட்கறாங்க வார வாரம், அந்த மாதிரி வந்து உட்கார்ந்தாதான் பதில் சொல்ல முடியும் அப்படின்னா, நோ சார் திஸ் இஸ் 1-வேர்ட் க்வெஸ்சன், இது வந்து பேராகிராஃப் க்வெஸ்சன் இல்ல, இது 1-வேர்ட் க்வெஸ்சன் சார் அப்படிங்கிறார். நிறைய பேர் இன்னைக்கு அப்படி, அது பரவாயில்ல, அவங்க அறியாமையில பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது நம்மளுக்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை. ஆனால் சபைக்குள்ள கர்த்தராக இயேசுனுடைய இரண்டாம் வருகையை அநேகர் டவுட் பண்ணுவாங்க. சகோதர சகோதரிகள, அந்த 1874 கண்ணுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாது. ஜீசஸ் காமி, நீங்க கண்ணுக்கு தெரியாது இயேசு 1874 சொல்லி தப்பிச்சுக்கிறீங்களா? நீங்க காமிங்க ஃபர்ஸ்ட்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஆனால் இயேசு அந்த மாதிரி இல்ல. ஆனால் அப்படி ஒரு விசுவாசம் நம்மளுக்கு வரணும்னா எப்படிப்பட்ட விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும், இருந்தால் அதை நம்ம நம்புவோம். அதுக்குத்தான் தெரியும் அருமையான தீர்க்க தரிசன வார்த்தைகள் தேவன் கொடுத்திருக்கிறாரு. அதுக்குதான் அருமையாக அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஃபார்மேட் ஆயிருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த விசுவாசத்தில் குறைவு குறைச்சல்? ஆனால் அநேகர் இன்னைக்கு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், ஆனால் இரண்டாம் வருகையை நம்ப மாட்டார்கள். இயேசு வரல 1800, அப்படியே வந்திருந்தாருன்னே வச்சுக்கலாம், ஆனால் அவரின் ராஜ்யம் ஸ்தாபனம் ஆகல. அது வேற இது வேற இப்படியெல்லாம் பரியாசக்காரர் வந்து, எங்க சார் நடக்குது, ஒண்ணுமே காணோம், எங்க பார்த்தாலும் குண்டு குண்டுன்னு போடுறானு, பாம் போடுறானுங்க, அது மட்டும் இல்ல சாகடிக்கிறானுங்க, பேப்பர் எடுத்து பார்த்தா கொலை நடக்குது, எங்க இயேசு வந்தார்? அப்படியே அதை விட பயங்கரமா போயிட்டு இருக்கு. இப்படித்தான் அநேகர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்க அப்போஸ்தலர் பேதர் சொல்லிட்டாரு, இப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அது மட்டும் இல்ல, அதை பத்தி விவரமா சொல்லிட்டாரு, நீங்கள் நினைக்கிற காலத்துல எதுவும் நடக்காது. தேவன் ஒரு காலங்கள் வச்சிருக்கார் தம்முடைய திட்டத்துல, அதுதான் நடக்கும், அதை யாரும் ஒன்று தடுக்க முடியாது. ஆனால் இந்த கர்த்தருடைய வருகையில நடக்கும், இந்த இரண்டாம் உலகம் முடிவுக்கு வரும். இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் நெருப்புக்கு இரையாக வச்சிருக்கிறார் என்று அங்க தெளிவா சொல்றார். அது மட்டும் இல்ல, இயேசு ஒரு நாள் என்பது 1000 வருடம். அந்த வசனம் மட்டும் பைபிள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது படிக்க முடியுமா, ஏதாவது தெரியுமா? 3 நாளைக்குள்ள இப்ப சாகடிங்க, 3 நாளைக்குள்ள நான் இந்த ஆலயத்தை எழுப்புவேன் சொன்னாரு. அதுக்கெல்லாம் எங்க அர்த்தம் தெரிய போகுது? 3 நாள் என்பது என்ன, 3 24 மணி நேரமா? இந்த வார்த்தை, இந்த வசனம், இது வந்து ஒரு ஃபார்முலா. கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம், வேற எங்க பார்க்க முடியாது. அப்போஸ்தலர் பேதுரு சொல்லி வச்சுட்டார், நல்ல வேலை. அவருக்கு எவ்வளவு கவலை இருந்திருக்கும் இந்த சபை மேல, நீங்க யோசித்து பாருங்க. பிற்காலத்தில் கணக்கு போட்டு நீங்க தப்பு கணக்கு போட்டுருவீங்கப்பா, அதனால ரைட் கணக்கு போடுங்க அப்படின்னு ஒரு ஃபார்முலா இங்க இருக்கிறத நம்ம அது கூட கொடுத்துட்டு இருக்கிறார். நிறைய பேர் தாமதிக்கிறார், எங்க லேட் ஆகுதப்பா, இன்னும் சீக்கிரம் வந்தா பரவாயில்ல அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் அங்க தேவனுடைய மனசு நம்ம புரிஞ்சு நடக்கணும் அப்படிங்கிற விஷயம் அந்த 3வது அதிகாரத்தில் சொல்றாரு. நம்ம அவசரத்துக்கு நடக்காது, நீங்க ஜெபிங்க, ஆனா கரெக்ட் டைமுக்கு அது வந்துடும், அப்பாயிண்டட் டைமுக்கு அது வரும். நீங்க அதை நினைச்சு, தேவன் உடைய நாட்கள் அவருடைய நாட்கள்ல வருது, நம்முடைய நாட்கள்ல லேட் ஆகுது. அதனால நீங்க என்ன ஆயிடக்கூடாது, உங்களுடைய விசுவாசத்துல குன்றி போகக்கூடாது, பலவீனம் ஆயிடக்கூடாது, நீங்க ஜாக்கிரதையா நில்லுங்க என்று அங்க சொல்றார். அது மட்டும் இல்ல, அந்த நாளுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். இப்படி இந்த உலகம் எல்லாம், இந்த உலகத்தின் பொருள்கள் எல்லாம், இந்த உலகத்தின் அமைப்புகள் எல்லாம், பூமி வெந்து உருகி போகும், அந்த அமைப்புகள் முழுசும் அழியும், அழிந்து போகும். அது மட்டும் இல்ல, அந்த நெருப்பின் மூலமாக என்ன வெளிப்படும்னா, இந்த உலகத்தின் பாவங்கள், அந்த ரங்கங்கள், மறைவில் செஞ்ச எல்லா தவறுகளும் தேவன் வெளிக்கொண்டு வந்துருவார். பூமி அந்த 4 அமைப்புகள் வெந்து அழிந்து போகும்னா என்ன அர்த்தம்னா, அப்படியே அந்த அமைப்புகள் எல்லாம் சுத்தமெல்லாம் போகாது. எப்படி போகும்னா, அதற்குள் நடந்து கொண்டிருந்த மறைவான ரகசியங்கள், ஊழல்கள், கரப்ஷன்ஸ் எல்லா ஜனங்களுக்கு வெளிச்சம் போட்டு தேவன் காமிப்பார். இன்னைக்கு அதெல்லாம் நடந்து கொண்டுக்குது. பெரிய பெரிய ஆளுகள் இன்னைக்கு வந்து கம்பெனி எடுக்கிறானுங்க, காலங்கள் எல்லாம் மாறிட்டு நம்ம கவனிக்கிறோம். இதெல்லாம் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. இப்படி இந்த உலகத்தின் பொருட்களும் அமைப்புகளும் அழிந்து போயிருக்கிறதுனால சகோதர சகோதரர் இங்க நம்மளை பார்த்து இப்ப பேசுறாரு, அங்க பார்த்து பேசிட்டு இருந்தாரு, இப்ப நம்மளை பார்த்து பேசுறாரு. வசனத்துல படிக்கலாம், 11வது வசனம்,
இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய
போதுங்க, நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக இருக்கணும், பக்தி உள்ளவர்களாக இருக்கணும், எப்படி இருக்கணும், எவ்வளவு இருக்கணும் சகோதர சகோதரி, இங்க நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். இந்த உலகம் நம்மளுக்கு முன்பாக தீமை உலகம், இதன் மத்தியில் நம்ம சுத்திட்டு இருக்கிறோம், ஏதோ கேண்டில் மாதிரி புடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறோம். நம்முடைய வெளிச்சம் பெரிய வெளிச்சம் கிடையாது, ஒரு பெரிய 100 வாட்ஸ் பல்பு கூட கிடையாது, ஏதோ ஒரு கேண்டில் வெளிச்சம் காமிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறோம். இந்த வெளிச்சத்துல நம்ம நடக்கும்போது பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். லாஸ்ட் 2 வசனம் மட்டும் படிச்சு முடிக்கலாம்.
ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழிப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விலகி விழுந்து போகாத படிக்க எச்சரிக்கையாயிருந்து.
நீங்கள் விழுந்து போற வேண்டாம், நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையில நிலைத்திருங்க. நீங்கள் செஞ்சுக்கிற உடன்படிக்கை ரொம்ப பெருசு, அது தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றது. உங்களுடைய ஞானஸ்தானம் சாதாரணமானதல்ல, தேவனுடைய பார்வையில, கர்த்தருடைய பார்வையில அது ரொம்ப வெளியேற பெற்றது. அதை பெருசா மதிக்கிறார் தேவன். அதனால்தான் பரிசுத்தவான்களே, வழியினாலே உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்கள், என்னுடைய பரிசுத்தவான்கள் தேவன் சொல்லிட்டுகிறாரு. அப்போ இப்படி இருக்கும்போது நீங்கள் விழுந்து போறாதீங்க, நீங்கள் உங்களுடைய உடன்படிக்கையில உறுதியா நில்லுங்க, சாகர வரைக்கும் நில்லுங்க. அது மட்டும் இல்ல, 18 வசனம் லாஸ்ட், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவர் அறிகிற அறிவிலும், அவரை அறிகிற அறிவிலும் அப்படின்னா அவருடைய வார்த்தைகள் படிக்கும் போது அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவர் அல்லது ஒரு பரிசுத்தவான் எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவு கற்றுக்கலாம். ஏன்னா கர்த்தராக இயேசு படிச்சு நம்மளால தீக்க முடியாது, அவர் எவ்வளவோ புக்ஸுக்கு சமம். அப்படி இருக்கும்போது அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.